உலகம்
பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமாயின் சமய தமிழை தவிர்க்க இயலாது. அதிலும் முருகத்திரு திரு முருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் உரையை தவிர்க்க இயலாது. அவர் பல்வேறு பாடல்களை பாடி அதற்கு மிக எளிய விளக்கத்தை தருவதில் அவருக்கு இணை அவரே. ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியில் சில வாரங்கள் அவரது உரையை உங்களுக்கு தரவழைகின்றோம். தமிழ் இன்று வரை நிலைத்து நிற்பதற்கு இந்த தமிழ் பக்தி இலக்கியங்கள் தான் முக்கிய காரணம். தொல்காப்பியர் கூறும் வெண்பா, சீர், தேமா, புளிமா என்கின்ற விதிகளுக்கு அதனை விளக்கும் விதமாக எல்லா பாடல்களையும் ஒருங்கிணைத்து தருவது அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்கள். இந்த பாடல்களை பாடுவதால் நமது தமிழின் உச்சரிப்பு மிகவும் தெளிவாகும். அதுபோன்று அதனுடைய வார்த்தை தெளிவுகளும் நம்மை வந்தடையும். ஒரு சொல்லிற்கு பலமுக அர்த்தங்களை நமக்கு கொடுக்கும். ஒரு சொல்லிற்கு பலமுக விளக்கத்தையும் நமக்கு நாமே தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ஒரு தெளிவு வரும். அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் அருணகிரிநாதரை பற்றி திரு முருக கிருபானந்த வாரியார் அவர்களின் உரையை கேட்போம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்டு மகிழ்வோம். உங்கள் கருத்துக்களை இவனுக்கு 0217319879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவித்தால் உங்கள் கருத்துக்களை ஏற்று அதற்கு தகுந்தாற்போல் நிகழ்ச்சியை நடத்துவோம். நன்றி, வணக்கம்.
மக்களே, முருகனுக்கு மேல ஒரு தெய்வம் கிடையாது. நம்ம உடம்பிலே உச்சியில இருப்பது சிகை. அந்த சிகைக்கு வழியாய் இருக்கிற முருகன் தெய்வ சிகாமணி. அவன் சூடாமணி, சுப்பிரமணி, சிவபெருமானை பற்றி வேதத்திலே ஒரு முறை பிரணவன் சொல்லி நம்மோ அத்து சதாசிவோம். வேதத்திலே முருகப்பெருமானை பற்றி மூன்று முறை பிரணவன் சொல்லி சுப்பிரமண்யோம், சுப்பிரமண்யோம், சுப்பிரமண்யோம் என்று மூன்று முறை சொல்லிட்டு வேதத்துக்கு ஆர்வம் அடங்குது. ஒரு சொல்லை மூன்று முறைக்கு மேல சொல்லக்கூடாது என்று இலக்கணம் சொல்லு. வேதம் இலக்கணத்துக்கு அடங்கிடு. மூன்று முறை பிரணவம் சொல்லி ஆர்வம் அடங்காமையினாலே மூன்றாவது பிரணவத்தை ஒரு மாத்திரை கூட்டி சுப்பிரமண்யோ
ஊரு மூயி முழு கலம்
இவருக்கு மூவருக்கு எட்டாத தேவாதி தேவன் முருகப்பெருமான், தாய்க்குலம் சொல்லும் சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியனா மிஞ்சின தெய்வம் இல்லை. எந்த கடவுளும் என் கோல் போல் கந்த கடவுளை மிஞ்சாதே என்பார் பாம்பரணி. அவன் தேவாதி தேவன், அந்த பெருமானை மனமொழி மெய்களினாலே வழிபடுவா, வழிபடுவோருக்கு செல்வம் உண்டாகும், ஞானம் விளையும், உத்தி நலம் கிடைக்கும். ஆகவே கந்த வேளை எந்த வேளையும் வணங்குங்கள் என்று அருணகிரியார் மக்களுக்கு ஞானோபதேசம் செய்து கொண்டிருக்கு. அப்பொழுது திருவண்ணாமலையை பிரபுடதேவராஜன் என்ற சித்தரசன் ஆட்சி புரிகின்றார். உத்தமமானவர். அதே சமயத்திலே அமன் சமயத்தைச் சேர்ந்த சம்பந்தாண்டான் இரத்த காளி உபாசகர். யாராவது பகையினு ஏற்பட்டா காளியை விட்டு கொன்று விடுவார். பண்பும் அடக்கமும் இல்லாதவன் அவன். ஒரு நாள் மாணவர்களே அண்ணாமலையாரை பார்க்க வேண்டும், வணங்க வேண்டும், அல்ல பார்க்க வேண்டும். பல்லக்கு கொண்டு வாருங்கள். பல்லக்கு மேளம் தாளம் சத்திரம் சாமரை கொடை போயிருக்க. பல்லக்கிலே ஏறி நிமிர்ந்த வண்ணமாக வருகிறான் அருணிநாத சுவாமிகள். மாணவர்களே, மாலும் அயனும் காணாத மகாதேவன் இருக்கின்ற ஆலயத்திலே பல்லக்கில் வருகிற பாதகன் யார் சுவாமி? அவன் சம்பந்தாண்டான், அமன் சமயத்தைச் சேர்ந்தவன், இரத்தகாளி உபாசகன். பாவம்னா அவனு பாயசம், அக்கிரம்னா அதிரசம், கொலையினா குலோப்ஜான், பொய்யினா அவனுக்கு பால் பாயசம், ரொம்ப பொல்லாதவன். உடனே அருணகிரியார் ஒரு திருப்புகழ் பாடினார். படரு புவியின் மீதி மீறி வஞ்சர்கள் வியனின் உரைபான வாய்வியந்துரை பழுதில் பெருசீலன் உள்களுந்தெறி சங்க பாடல் பனுவல் கதை காவியம் திருவள்ளுவ தேவர் வாய்மை என்கின்ற பழமொழியை ஓதியே உணர்ந்துவல் சந்த மாலை மடல் வரணி கோவையார் கலம்பகம் முதலுளது கோடிகோள் பிரபந்தம் வகை வகையில் ஆசிரியர் பெருங்கவி சண்டவாயு மதுர கவிராஜன் விருது கொடி மேளம் தாளம் தண்டிகை வரிசையுடு உலாவும் மால் அகந்தை தவிர்ந்திடாதோ. பல்லக்கு மேளம் தாளம் சத்திரம் சாமரை இப்படி வருகின்ற இந்த அகந்தை தவிர்ந்திடாது. பல்லக்கு கொம்பு முறிஞ்சி பொத்துனு விழுந்தான். பிடித்தான் ஓட்டம். அவனை உதவி செய்யறவனா அவனுக்கு முந்தி ஓடினார்கள் இளம் பெண்கள் எல்லாம். சம்பந்தாண்டான் ஓடலாம், சம்பந்தாண்டான் ஓடுகிறான் எள்ளி நகையாடினார்கள். அவன் வீட்டுக்கு போய் தான் முதுகு மண்ணை தடைச்சான். மாணவர்களே, பல்லக்கு கொம்பு முறிஞ்சி விழுந்து துன்பப்படுகிற போது எனக்கு உதவி செய்யலே, அதான் நாலு பேரை இட்டாரலான்னு வந்தேன். மாணவர்களே, அந்த அருணகிரியார் என்னமோ ஒரு பாடல் பாடினார், பல்லக்கு கொம்பு முறிந்து விட்டு. ஆனா அருணகிரியார் நல்லவர், சத்துரு சொல்றான். சத்துரு வாக்கியம் தான் பிரமாணம். பரம சத்துருவாகிய சம்பந்தாண்டான் சொல்லுகிறான் அருணகிரியார் நல்லவர். ஏன்? அவருக்கு சீற்றம் பல்லக்கின் மேலே வந்ததே தவிர என் மேல வரவில்லை. என் முதுகு எலும்பு முறிய பாடியிருந்தா இந்நேரம் மருத்துவமனைக்கு போயிருக்கணும். நான் வீதி வழியாக ஓடி வருகிற போது இளம்பெண்கள் எல்லாம் என்னை கண்டு சிரித்தார்கள். ராவணன் சொன்னான், நானகு பகைவரெல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் வேல் நகு நெடுங்கன் செவ்வாய் மெல்லியல் மிதிலை வந்த ஜானகி நகுவள் என்று நாணத்தால் சாம்புகின்றான். சீதை சிரிப்பாளே என்று எண்ணினானாம் பேதை. அதுபோல சம்பந்தாண்டான் பெண்கள் எல்லாம் சிரித்தார்கள். அந்த அருணகிரியாரை தொலைத்து விடுவேன் என்று இரவு கசப்பு மரம் எட்டி வேம்பு கசப்பு நெய் புங்கம் நெய் வேப்பன் மூன்று ஆடு ரெண்டு கோழி நாலு பாட்டில் பாம முறைப்படி அபிச்சார ஓமம் செய்தான். அந்த ஓமாக்கியிலிருந்து பத்திரகாளி தோன்றினால் ஆயிரம் ஆயிரம் சிரமாலை ஓர வடிவத்தோடு பத்திரகாளி தோன்றி சம்பந்தாண்டான் என்ன செய்யணும்? ஏழு கடலை வற்ற குடிக்கட்டுமா? மகம் மேறுகிறிய தலைகீழா நடட்டுமா? அப்படியெல்லாம் ஒன்னும் செய்ய வேண்டாம் அம்பிகை. பல்லாள ராஜா குடக்கரை குடவரையிலே எனக்கு வேண்டாத பரதேசி பட்டையும் கொட்டையும். அருணகிரி அவனை வெளியூட்டுவார். ஹானு வருகிறாள் காளிதேவி. அருணகிரியால் அயர்ந்து தூங்குகிறார். யாருக்கும் கொஞ்சம் தூக்கம் வரும். புத்தரும் உறங்கினர் என்பார் கம்ப நாட்டாழ்வார். அருணகிரியால் உறங்குகிறார். அவர் வணங்குகிற ஆறுமுக தெய்வம் உறங்குமா? காளி வேகமாக வருகிறார். அருணகிரியாரை விழுங்கும் பொருட்டு முருகப்பெருமான் இளங்குழவியாக தளர்நடையிட்டு தண்டை சதங்கைகள் ஒலிக்க தந்தனந்தனந்தனந்தனவெனேன் செஞ்சிறு சதங்கை கொஞ்சிடமணி தண்டைகள் கலின் கலின் கலினேன் திருவானே சங்கரி மனம் குழைந்துருகம் சங்கரி மனம் குழைந்துருகம் முத்தந்தர வருஞ்செழுந்தளர் நடை முத்தந்தர வருஞ்செழுந்தளர் நடை சந்ததி ஜகந்தொழும் சரவணே சந்ததி ஜகந்தொழும் சரவணே தந்தனம் தனந்தனம் முருகப்பெருமான வணங்கினால் செல்வம் கொழிக்குமா? துனி தந்தனம் தனம் தனம் தனவென செஞ்சிறு சதங்கை கொஞ்சிட மணி தண்டைகள் கலின் கலின் கலினெனே. உமாதேவியாருக்கு நான்கு புதல்வர்கள் விநாயகர் வைரவர் வீரபத்திர வேலர். குடும்பத்திலே தாய்க்கு கடைசி குழந்தை மேல பிரியம், அப்பாவுக்கு மூத்த பிள்ளை மேல. காளியாகி உமாதேவி முருகப்பெருமானை கண்டு நான் பெற்ற செல்வமே என்று எடுத்து உச்சி மோந்து முத்தம் கொடுத்து கைலாத்துகிறது. தம்மந்தான் நான் விடிந்து பார்க்கிறான். அருணகிரியார் சிவயோக நிலையிலே வீற்றிருக்கு. காளிகிரி என்ன ஆயிற்றோ? தந்தரமாக இவரை ஊரை விட்டு அகற்ற வேண்டும் என்று எண்ணி காலையிலே பிரபல தேவராஜாவோட அரண்மனைக்கு சென்றான். ராஜா பார்த்தார், காலங்காத்தாலும் மந்திரவாதி சம்பந்தாண்டான் இரு. மகாராஜா அருணகிரியாரை இங்கு அழைக்கணும், நான் அல்லவா அவரை போய் பார்க்கணும். அருணகிரியார் அழைக்கிறியா? காளி விட்டு உன்ன கொண்டுட்டோமா? மந்திரவாதினா யாருக்கும் அச்சம். அமைச்சர்களே, பட்டத்து யானை பட்டத்து குதிரை பொன்னாடைகள் அணிகலங்கள் பழங்கள் சுவாமியை பெருமையோடு அழைத்துவார். அத்தனை மந்திரிகள் வந்து அருணகிரியார் திருவடியில் விழுந்து, சுவாமி எங்களிடத்திலே இருக்குது பாதகமலம், தங்களிடத்துக்கு பாதகமலம், சபைக்கு எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினர். அமைச்சர்களே, இங்க சம்பந்தாண்டான் வந்திருக்கிறார் தானே? ஆமா. தாய்க்கு தெரியாத சூர, இந்த ஆடம்பரங்கள்லாம் எனக்கு தேவை இல்லை என்று சொல்லி சுவாமி நடந்தே வந்த. மன்னர் பெருமான் குருநாதனை கண்டவுடனே எழுந்து, என் குலஞ்செய்த புண்ணியம் என்று வலஞ்செய்து, குரு மணிய சரணம் மனந்தகர அருமணிய சரணம் குரு மணிய சரணம் மனந்தகர அருமணிய சரணம் குரு மணிய சரணம் சொருபனலமது சுகித்திடும் கோவே சுபோதமரு புரி சுஜனமனோ அரகுரு மணிய சரணம் மனந்தகர அருமணிய சரணம் குரு மணி சரணம் வருகன் உலக மகா குருவே வருகன் அருள் கனிந்த தேவே வருக சிவஞான தெளிவே வருக வருகவே என்று வணங்கி சுவாமிகள் திருவடியை பொற்றாம்பாலத்திலே வைத்து கங்கா ஜலத்தால் அபிஷேகம் பண்ணி மலர்களினால் அர்ச்சித்து கற்பூர நீராஞ்சனம் காட்டினான். சொன்னாண்டானு வைத்தியச்சு. மன்னர் பெருமானை என்னை ஏன் அழைத்தீர்? சுவாமியை அடியேன் அழைக்கவில்லை, இந்த சம்பந்தாண்டான் அழைச்சு. நன்றா கவனமாக, சம்பந்தாண்டான் அருணகிரிநாதரை பகைக்கின்றான், அருணகிரிநாதர் சம்பந்தாண்டானை பகைக்கவில்லை. பெரியவர்களுக்கு பகை இருக்க, திருமணமான மகன் தாயாரை பகைப்பான், தாய் மகனை பகைக்க மாட்டான். தாய் உள்ள சம்பந்தாண்டான் என்னை ஏன் அழைத்தீர்? தாங்கள் எந்த கடவுளை வணங்குகிறீர்கள் என்று வேத உபநிதங்கள் பேசுகின்ற முருகப்பெருமானை நான் சந்ததமும் வந்தனை புரியும். அந்த முருகனை சபையிலே வரவழைத்து காட்ட முடியுமா? நீர் எந்த கடவுளை வணங்குகிறீர்? முருகனுக்கு தாய் பத்ரகாளி, அப்ப தாய் வந்தால் சேய் வருவாள். மகாராஜா காட்டம் அம்பாளை வரவழைச்சு காட்ட முடியும். ஓ நாடக்கால், அம்பாள் தரிசனம் ஆனவுடனே நாம் இருக்கும் இடம் வந்தால் முருகன் தரிசனம் கிடைக்கும் என்று அருணகிரியார் எழுந்து திருக்கோயிலுக்கு போய் அந்த இரவெல்லாம் அபிசார ஹோமம் செய்து ஓம் ரீம் நசிமாசி சுவாஹா அம்பாளுடைய பீஜங்களை சொல்லி கதறினான். விடிய விடிய கதறினான் அம்பாள் வரவில். காளியாயி காளியாயி என்று கூவினான். வானொலி வந்த சம்பந்தாண்டான் ஒரு பத்திரத்துக்கு 12 ஆண்டுகள் தான் தவணை. பக்தி ஞானம் கல்வி அன்பு ஒழுக்கம் இல்லாமல் தெய்வமாயிருக்க என்னை நீ வசியம் பண்ணினாய். 12 ஆண்டு கட்டுப்பட்டு நீ இட்ட வேலையை செய்தே நேற்றோடு 12 ஆண்டு முடிந்து விட்டது. நீ அழைக்கவோ நான் வரவோ நியாயமில்லை. என் ஆணை மீறி அழைத்தால் உன் உயிருக்கு உலை வைத்து விடுவேன். தேவி, என் கதி உன் கதி அதோ கதி. அருணகிரிநாதர் முருகப்பெருமானை வரவழைத்து காட்டுவதாக வாக்களித்தார். அந்த முருகப்பெருமானை வரவொட்டாமல் தடுத்து விடு. ஆகட்டும். அமைச்சர்கள் அரசர் எல்லாரும் போய் பார்க்குதாவது சம்பந்தாண்டான். அங்க காளி இல்லை, கூலி வட்டமிட்டு அத்தனை பேரும் திருக்கோயிலுக்கு வந்து அருணகிரியாரை தொழுது சுவாமியும் சம்பந்தாண்டான் எங்கோ ஓடிவிட்டான். முருகப்பெருமான் தரிசனம் கிடைக்கணும், நல்லது. சுவாமி தேங்காய் பழம் தேங்காய் பழமா வேணும்? செங்கேழடுத்த சின வடிவேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நல் பன்னிரு தோளும் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் வந்து எதி நிற்பனே எங்கே நினைத்தாலும் அங்கே எம்பெருமான் வருவான். சிவகங்கையிலே முழுகி பிரபல தேவராஜா கோயிலுக்கு மேற்கே 16 கால் மண்டபம், அந்த ஈசான தூணுக்கு அருகே நின்று முருகா உங்க மாமா பிரகலாதருக்காக கம்பத்திலிருந்து வந்தார். உரிய தவ நெறியில் நமோ நாராயணாயவென ஒரு மதலை மொழியளவில் ஓராத கோபமுடன் உனதிறைவன் எதனில் உளன் ஓதாயடா என ஒரு தூணி. அன்று நாராயணர் கம்பத்திலே இருந்து வெளிப்பட்டது போல முருகாய் இந்த கம்பத்திலிருந்து வந்த காட்சி. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உன் தரிசனத்துக்கு காத்து அழைத்த போதெல்லாம் வருகிற ஆண்டவன் அன்று வரவில். அருணகிரியார் சிந்தை நொந்து எம்பெருமான் ஸ்கந்தலோகத்திலே வள்ளி வள்ளி தெய்வியான எம்மையார் பேசுகின்ற வேத வேதாந்தங்களிலே மயங்கி இருக்கின்றாரோ. இருவர் மயலோ அமளி விதமோ என்னென்ன செயலோ அணுகா ஆ தான் இவைக்கே சுவாமி. என்ன என்ன செயல்களும் அழுது தொழுதார் அப்பொழுதும் பெருமான் வரை. அவர் இந்த ஊனக்கண்ணை மூடி ஞானக்கண்ணை திறந்தார். கைலாசம் தெரியும் டெலிவிஷன். காளி தேவி முருகனை மடியில வச்சு அழித்துக் கொண்டிருக்கு. அப்போது அருணகிரிநாதர் மயில் விருத்தம் பாடினார். மயில் வந்து ஆடி முருகன் மயில் மேல ஆரோகணித்தார். சுவாமி நீ வருகிற பொழுது ஆதிசேடன் உன் கொடையா வரணும். அதல சேட நாராட அகில மேரு நீராட அபின காளி தானாட அவளோடந்து அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகு பூத பேதாளம் அவையாடே மதுரவாணி தானாட மலரில் வேத நாராட மருவானுடோராட மதியாடேன் பனசமாமியாராட நெடிய மாமனாராட மயில் மாடி நீ ஆடி பரவே. சுவாமி அப்படியே வந்து காட்சி கொடுத்தார். கம்பத்தலையினார் எல்லாரும் கண்டு மகிழ்ந்தார்கள். அருணகிரியாரே சொல்லுகிறார், சயலம் சயிலம் எரிந்தகை வேல்கொடு மயில் மீசை வந்து என்னை ஆட்கொள்ள ஜெகமறியும்படி காட்டிய குரு. அருணகிரியார் வடநாடெல்லாம் சென்று விண்மலர் கொணந்து பிரபுலதேவனு கண்மலர் கொடுத்து ஆனி மாதம் பௌர்ணமி திதி மூலா நட்சத்திரம் அவர் கந்தர் அனுபூதி பாடி ஞானமே வடிவாகிய திருவடியிலே ஒளிவடிவாக அருணகிரியார் சிவானந்த பெருவாழ்விலே திளைத்தார் என்று சொல்லி அருணகிரிநாதருடைய திருப்புகழ் எங்கும் பரவுக, அதனை பாடுவோர் எல்லா நலன்களும் பெறுவார்கள் என்று சொல்லி இந்த அளவிலே இதை பூர்த்தி பண்ணுகிறேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகழே.
பாரத போர் தொடங்குவதற்கு முன்பாக யுத்தம் தொடங்கப் போகிற நிலையில் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த உரையாடல்தான் பகவத்கீதையாக மகாபாரதத்தில் இடம்பெறுகிறது. போர்க்களத்தில் இருதரப்பு சேனைகளும் குவிந்துவிட்ட நிலையில் கிருஷ்ணர் இந்த கீதோபதேசத்தை செய்தாரா? அதற்கு எப்படி நேரம் கிடைத்தது என்று சிலர் கேட்பதுண்டு. இது ரொம்பவும் புத்திசாலித்தனமான கேள்வி என்று கூறப்பட முடியாதது. ஏனெனில் கீதோபதேசம் நடந்தபோது போர் துவங்கவில்லை. இருதரப்பு சேனைகளும் அணிவகுக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. அம்புகள் பறப்பதற்கு முன்பாக என்று கீதையிலேயே வாசகம் வருகிறது. கிருஷ்ணர் அர்ஜுனன் ஆகியோரின் உரையாடல் முடிந்த பிறகு தர்மபுத்திரர் பீஷ்மரிடமும் துரோணரிடமும் அனுமதி பெறுகிறார். அதன் பிறகுதான் யுத்தமே துவங்குகிறது. ஆகையால் சுமார் 2 மணி நேரத்தில் சொல்லி முடிக்கக்கூடிய கீதோபதேசத்திற்கு யுத்த தொடக்கத்திற்கு முன்னால் போதிய அவகாசம் இருக்கத்தான் செய்தது. பகவத்கீதை உபனிஷத்துக்களின் சாரம் என்று கூறப்படுகிறது. வேதங்களை கர்மகாண்டம் என்றும் உபனிஷத்துக்களை ஞானகாண்டம் என்றும் கூறுவது உண்டு. அதாவது வேதங்கள் யாகம் செய்வது போன்ற காரியங்களை விளக்குபவை, அதற்கான மந்திரங்களை சொல்பவை, இறைவனை மனிதர்கள் வேண்டிக் கொள்ள வழிமுறைகளை விளக்குபவை, அது கர்மகாண்டம். வேதத்தின் முடிவு என்பது வேதாந்தம். அந்தம் என்றால் முடிவு, ஆதியோடு அந்தம் என்று சொல்லுகிறோமே அதுபோல வேதாந்தம் என்பது வேதத்தின் இறுதி. அது உபனிஷத்துக்களில் அடங்கியிருக்கிறது. உபனிஷத்துக்கள் மெய்ப்பொருளை விளக்குபவை என்று கொள்ளலாம், அதாவது ஞானத்தை அளிப்பவை. அந்த உபனிஷத்துக்களின் சாரம் பகவத்கீதையில் அடங்கியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உபனிஷத்துக்களின் போக்கை விளக்குவது பிரம்மசூத்திரம். உபனிஷத்துக்கள் அவற்றின் போக்கை விளக்கும் பிரம்மசூத்திரம், அவற்றின் சாற்றை பிழிந்து தரும் பகவத்கீதை ஆகிய மூன்றும் சேர்ந்து பிரஸ்தானத்ரயம் என்று கூறப்படுகிறது. அதாவது முடிவான தீர்வாக அமைந்த மூன்று நூல்கள் என்று இவற்றை கொள்ளலாம். பகவத்கீதைக்கு பல பெரியோர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். ஆதிசங்கரர், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மத்வாச்சாரியார் ஆகியோர் அளித்த உரைகள் பிரசித்தமானவை. இவர்களுடைய உரைகள் மூன்று கோணங்களிலிருந்து பார்க்கப்பட்டவை என்று எடுத்துக் கொள்ளலாம். ஆதிசங்கரர் வகுத்த கோட்பாடு அத்வைத்தம். ஜீவராசிகளின் ஆத்மாவும் இறைவனாகிய பரம்பொருளும் ஒன்றே என்பது அத்வைத்தம். பரம்பொருள் கடல் போல, ஆத்மா அதன் அலைகள் போல. அத்வைத்தம் என்றாலே இரண்டானதல்ல என்றுதான் பொருள். ஸ்ரீ மத்வாச்சாரியார் வகுத்த கோட்பாடு துவைத்தம். அதாவது இரண்டானது என்று பொருள். பரம்பொருள் வேறு, ஜீவராசிகளின் ஆத்மா வேறு என்று துவைத்தம் கூறுகிறது. ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் வகுத்த கோட்பாடு விசிஷ்டாத்வைத்தம். அதாவது விசேஷமுடைய இரண்டற்ற தன்மை. ஜீவராசிகளின் ஆத்மா பரம்பொருளிலிருந்து தோன்றுகிறது, முக்தி அடையும் போது அங்கேதான் போய் சேரும். அதுவரை அது வேறாக இருந்தாலும் அது பரம்பொருளின் அம்சமே. பரம்பொருள் சூரியன் போல, ஆத்மா அதனுடைய கிரணங்கள் போல என்று விசிஷ்டாத்வைத்தம் கூறுகிறது. இந்த மூன்று கோட்பாடுகளுக்கு ஏற்ப இந்த மூன்று பெரியோர்களின் உரைகளும் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அர்ஜுனனை போர் செய்ய கிருஷ்ணர் தூண்டுகிற பகுதி என்பதால் பகவத்கீதையை கொலை நூல் என்று சொன்னவர்கள் இருந்திருக்கிறார்கள். துறவின் பெருமையை பற்றி பேசுவதால் இது சந்நியாச நூல் என்று சொல்பவர்களும் உண்டு. யோகத்தின் மகிமையை கூறுவதால் யோக நூல் என்று இதை குறிப்பிடுபவர்களும் உள்ளார்கள். பக்தியை வற்புறுத்துவதால் பக்தி நூல் என்று சொல்பவர்களும் உண்டு. ஆனால் முற்றிலும் உணர்ந்து பகவத்கீதையை புரிந்து கொண்ட பெரியோர்கள் இந்த நூல் கர்மம், அதாவது செயல், பக்தி, யோகம், ஞானம் ஆகியவற்றின் வழியே மோட்சத்தை எய்தும் வழியை காட்டும் சாத்திரம் என்று இதை வர்ணிக்கிறார்கள். பகவத்கீதைக்கு உரை எழுதியவர்களில் சுப்பிரமணிய பாரதியாரும் ஒருவர். மகாகவியாகிய அவருடைய உரைதான் நம்மால் இப்பொழுது பெரிதும் கையாளப்படுகிறது. கிருஷ்ணர், வியாசர் ஆகியோரை வணங்கிவிட்டு, பகவத்கீதையையும் தெய்வமாக கருதி அதையும் துதித்துவிட்டு பகவத்கீதையை சொல்லத் தொடங்குவது வழக்கம். அந்த வழக்கை ஒட்டி முதலில் தியான ஸ்லோகங்கள்.
பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரஜிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருத வர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம் நமோஸ்துதே வியாசவிஷாலபுத்தே புல்லாரவிந்தாய தபத்ரநேத்ர யேன த்வயா பாரததைலபூர்ணஃ பிரஜ்வாலிதோ ஞானமயஃ பிரதீபஃ ப்ரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமஹ.
ஓம் தாயே பகவத்கீதை சாட்சாத் பகவான் நாராயணனால் பார்த்தனுக்கு உபதேசிக்கப் பெற்றவள், புராண முனியாகிய வியாசரால் மகாபாரதத்தின் கண் அமைக்கப் பெற்றவள், அத்வைத அமிர்தத்தை வர்ஷிப்பவள், பிறவி புணியை போக்குபவள், 18 அத்தியாயங்களை உடையவள் ஆகிய பகவதி, உன்னை தியானிக்கின்றேன். விசால புத்தியுடையவரும் நன்கு அலர்ந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவரும் ஆகிய வியாசரே, மகாபாரதம் எனும் எண்ணெய் நிறைந்த ஞான தீபத்தை ஏற்றி வைத்த உமக்கு நமஸ்காரம். சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும், பசுவை ஓட்டுவதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும், சின்முத்திரை தாங்கி இருப்பவனும் ஆகிய கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம்.
சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலனல்கனஹ பார்த்தோ வத்ஸ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்.
உபனிஷதங்கள் யாவும் பசுக்கள். கிருஷ்ணன் பால் கறப்பவன், பார்த்தன் கன்று, அருந்தபவர்கள் பேரறிஞர்கள். கீதை எனும் அமிர்தம் இவ்வாறு ஒப்பற்ற பாலாகிறது.
வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.
வசுதேவருடைய மகன் கம்சனையும் சாணூரனையும் கொன்றவன், தேவகிக்கு பரமானந்தத்தை கொடுப்பவன், ஜகத்குரு தேவன் ஆகிய கிருஷ்ணனை வணங்குகிறேன். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இருந்த ரணநதிக்கு பீஷ்மரும் துரோணரும் கரைகள், ஜெயத்ரதன் ஜலம், காந்தார மன்னன் நீலோத்பலம் எனும் புஷ்பம், சல்யன் சுறாமீன், கிருபன் என்பவன் பிரவாகம், கர்ணன் பேரலைகள், அஸ்வத்தாமனும் விகர்ணனும் பயங்கரமான மகர மீன்கள், துரியோதனன் நீர்ச்சுழல், கிருஷ்ணனை படகோட்டியாக கொண்டு இது பாண்டவர்களால் கடக்கப்பட்டது. பராசரர் புதல்வராகிய வியாசரின் வாக்கு என்னும் நீரில் உதித்த பல கதைகளை மகரந்தமாக உடைய உபன்யாசங்களால் அலர்ந்து உலகத்தில் நல்லோர் எனும் தேன் வண்டுகளால் நாள்தோறும் ஆனந்தமாக அருந்த பெற்ற, கீதையின் மூலம் நறுமணத்தை உடைய குற்றமற்ற மகாபாரதம் எனும் தாமரை பூவானது கலியனுடைய தோஷத்தை நீக்க விரும்புபவனுக்கு நலம் தருவதாகுக. யாருடைய கிருபையானது ஊமையை பேச வைக்கிறதோ, முடவனை மலையை தாண்டச் செய்கிறதோ, அந்த பரமானந்த மாதவனை நான் வணங்குகிறேன். பிரம்மா, வருணன், இந்திரன், ருத்ரன், மருத்தேவதைகள் யாரை திவ்யமான ஸ்துதிகளால் ஸ்துதிக்கிறார்களோ, சாமகானம் செய்கின்றவர்கள் யாரை அங்கமும் பதக்கிரமமும் உபனிஷதங்களும் கூடிய வேதங்களால் பாடுகிறார்களோ, யோகிகள் தியான முதிர்ச்சியால் மனதை யார்வால் வைத்து உணர்கிறார்களோ, சுர அசுர கூட்டங்கள் யாருடைய முடிவை அறிகிறார்கள் இல்லையோ, அந்த தெய்வத்திற்கு நமஸ்காரம். பகவத்கீதை முதல் அத்தியாயம், அர்ஜுன விஷாத யோகம். குருக்ஷேத்திர போர் நடக்கையிலே கண்ணில்லாத திருதராட்டிர ராஜன் தான் அங்கு செல்லக்கூடாமையால் ஹஸ்தினாபுரத்தில் தனது அரண்மனையில் இருந்து கொண்டே போர்க்களத்தில் நடக்கும் செய்திகளை தனக்கு சொல்லும்படி சஞ்சயன் என்ற மந்திரியை நியமிக்கிறான். வேத வியாசரின் அருளால் ஞான திருஷ்டி பெற்றவனாக சஞ்சயன் போர்க்களத்து செய்திகளை திருதராட்டிரனுக்கு சொல்லுகிறான். கண்ணனுக்கும் பார்த்தனுக்கும் போர் தொடக்கத்தில் நிகழ்ந்த சம்பாஷணையை சஞ்சயன் கூறுவதாக சமைக்கப்பட்ட பகவத்கீதைக்கு இந்த முதல் அத்தியாயம் பாயிரமாக கருதத்தகும்.
திருதராஷ்டிர உவாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்ஸவ மாமகா பாண்டவாஶ்சைவ கிம குர்வத சஞ்சய.
திருதராஷ்டிரன் சொல்லுகிறான், சஞ்சய, அறநிலமாகிய குறுநிலத்தில் போர் செய்ய விரும்பி திரண்ட நம்மவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தனர்? சஞ்சயன் சொல்லுகிறான், அப்போது துரியோதனராஜன் அணிவகுத்து நின்ற பாண்டவர் படையை பார்த்துவிட்டு ஆச்சாரியர் துரோணரிடம் போய் பின்வரும் வார்த்தையை சொல்லலாயினன்.
பாண்டு புத்திராணாம் ஆச்சாரிய மகதீம் சமோ யூடாம் த்ருபத புத்திரேண தவ சிஷ்யேண தீமதாம் அத்த சூரா மகேஷ்வாசாஹ பீமார்ஜுன சமாயுதி யுயுதானோ விராடஶ்ச த்ருபதஶ்ச மஹாரதஃ த்ருஷ்டகேதுஶ்சேகிதானஃ காஷிராஜஶ்ச வீர்யவான் புருஜித் குந்திபோஜஶ்ச சைவ்யஶ்ச நரபுங்கவஃ யுதாமன்யுஶ்ச விக்ராந்தஃ உத்தமௌஜாஶ்ச வீர்யவான் சௌபத்ரோ த்ரௌபதேயாஶ்ச சர்வயேவ மஹாரதாஃ.
குருவே, திரபதன் மகனும் நின் சீடனமாகிய நிபுணனால் வருப்புற்ற இப்பெரிய பாண்டவ படையைப்பார். இங்கு சூரரும் பெரிய வில்லாளிகளும் போரில் வீமனையும் பார்த்தனையும் நிகழ்த்தவருமாகிய பலர் இருக்கிறார்கள். யுயுதானன், விராடன், மகாரதன் ஆகிய திரௌபதன், திருஷ்டகேது, சேகிதானன், வீரியமுடைய காசிராஜன், புரிஜித், குந்திபோஜன், மனிதரேராகிய சைவியன், வலிமை மிக்க யுதாமன், உத்தமௌஜா என்ற வீரன், சுபத்ரை மகன், திரௌபதி மக்கள் எல்லோருமே மகாரதர்.
அஸ்மாகம் து விசிஷ்டாயே தான் நிபோதத்விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சந்யார்த்தம் தான் ப்ரவீமிதே பவான் பீஷ்மஶ்ச கர்ணஶ்ச கிருபஶ்ச சமிதிஞ்சயஃ அஸ்வத்தாமா விகர்ணஶ்ச சௌமதத்திஸ்ததைவ ச அன்யே ச பகவஃ ஷூராஃ மதர்த்தே த்யக்த ஜீவிதாஃ நானா ஶஸ்த்ரஃ ப்ரஹரணாஃ ஸர்வே யுத்த விஷாரதாஃ.
இனி எனது படைக்கு நாயகராய் நம்முள்ளே சிறந்தோரையும் தெரிந்து கொள். இருபரப்பாளரில் மேம்பட்டவனே, குறிப்பின் பொருட்டாக அவர்களை உனக்கு நான் சொல்கிறேன். நீ பீஷ்மன், கர்ணன், பொருணர் கூட்டத்தை வெல்வோராகிய கிருபன், அஸ்வத்தாமன், விகர்ணன், சோமதத்தன் மகன், இன்னும் வேறு பல சூரர், என் பொருட்டு வாழ்க்கையை துறந்தோர், பலவிதமான ஆயுதங்களும் அம்புகளும் உடையோர், எல்லோருமே போரில் நிபுணர்.
அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் த்விதமே தேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம்.
எனினும் பீஷ்மனால் காக்கப்படும் நமது படை கண்ணுக்கு நிறைந்திருக்கவில்லை, வீமனால் காக்கப்படும் அவர்களுடைய படையோ நிறைந்திருக்கிறது.
அயனேஷு ச சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதாஹ பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்த சர்வயேவஹி.
நீங்கள் அனைவரும் வகுப்புகளின்படி எல்லா இடங்களிலும் நின்று கொண்டு பீஷ்மனையே காக்க கடவீர்.
தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்தஃ பிதாமஹஃ சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்வௌ ப்ரதாபவான்.
அப்போது துரியோதனனுக்கு மகிழ்ச்சி விளைவிக்குமாறு கீர்த்தி மிக்க கௌரவர் கிழவனாகிய பாட்டன் உயர்ந்த குரலில் சிங்கநாதம் புரிந்து சங்கை ஊதினான்.
ததஶங்காஶ்ச பேர்யஶ்ச பணவானக கோமுகாஹ சஹசைவாப்யஹன்யந்த சசப்தஸ்துமுலோபவத்.
அப்பால் சங்குகளும் பேரிகைகளும் தம்பட்டங்களும் பறைகளும் கொம்புகளும் திடீரென ஒலித்தன. அது பேரோசையாயிற்று.
தத்ஸ்வேதைர்ஹயைர்யுக்தே மஹதிஸ்யந்தனே ஸ்திதௌ மாதவஃ பாண்டவஶ்சைவ திவ்யௌ ஷங்கௌ ப்ரதத்மதுஃ.
பின்பு வெள்ளை குதிரைகள் பூட்டிய பெருந்தேரில் நின்ற மாதவனும் பார்த்தனும் தம்முடைய தேவச் சங்குகளை ஊதினர்.
பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷஃ தேவதத்தம் தனஞ்சயஃ பௌண்ட்ரம் தத்வௌ மஹாசங்கம் பீமகர்மாவ்ருகோதரஃ அனந்த விஜயம் ராஜா குந்தீ புத்ரோ யுதிஷ்டிரஃ நகுலஃ சஹதேவஶ்ச சுகோஷமணி புஷ்பகௌ காஷ்யஶ்ச பரமேஷ்வாஸஃ ಶಿಖಂಡಿ ಚ ಮಹಾರಥಃ ದೃಷ್ಟದ್ಯುಮ್ನೋ ವಿರಾಟಶ್ಚ ಸಾತ್ಯಕಿಶ್ಚಾಪರಾಜಿತಃ ದ್ರುಪದೋ ದ್ರೌಪದೇಯಾಶ್ಚ ಸರ್ವಶಃ ಪೃಥಿವೀಪತೇ ಸೌಭದ್ರಶ್ಚ ಮಹಾಬಾಹುಃ ಶಂಖಾಂದದ್ಭುಃ ಪೃಥಕ್ ಪೃಥಕ್ ಸಘೋಷೋಧಾರ್ತರಾಷ್ಟ್ರಾಣಾಂ ಹೃದಯಾನಿ ವ್ಯದಾರಯತ್ ನಭಶ್ಚ ಪೃಥಿವೀಂ ಚೈವ ತುಮುಲೋ ವ್ಯನುನಾದಯನ್.
கண்ணன் பாஞ்சஜன்யத்தை ஊதினான், தேவதத்தம் என்ற சங்கி தனஞ்சயன் ஒலித்தான். அஞ்சுதற்குரிய செயல்களை உடைய ஓநாய் வயிற்று வீமன் பவுண்டரம் எனும் பெரும் சங்கை ஊதினான். குந்தி மகனாகிய யுதிஷ்டிரராஜன் அனந்த விஜயம் என்ற சங்கையும், நகலனும் சகதேவனும் முறையே சுகோஷம் மணிபுஷ்பகம் என்ற சங்கைகளையும் ஊதினர். வில்லாளிகளில் மிகச்சிறந்த காசிராஜனும் மகாரதனாகிய சிகண்டியும் திருஷ்டத்யும்னனும் விராடனும் வெல்லப்படாத சாத்யகியும் திரௌபதனும் திரௌபதி மக்களும் பெருந்தோளுடையவனாகிய சுபத்ரை மகனும் தனித்தனியே தம் தம் சங்கைகளை ஒலித்தனர். பூமிக்கு தலைவரே திருதராஷ்டிரம் அண்ணா, அந்த பெருமுழக்கம் வானையும் மண்ணையும் உடன் ஒலிக்கச் செய்வதாக திருதராஷ்டிர கூட்டத்தாரின் நெஞ்சுகளை பிளந்தது.
அத வ்யவஸ்திதான் த்ருஷ்ட்வா தார்தராஷ்ட்ரான் கபித்வஜஹ ப்ரவ்ருத்தே சஸ்த்ர சம்பாதே தனுருத்யம்ய பாண்டவஹ ரிஷிகேஷம் ததா வாக்யம் இதமாஹ மஹீபதே. அர்ஜுன உவாச சேனயோருபயோர் மத்யே ரதம் ஸ்தாபய மேச்யுத யாவதேதா நிரீக்ஷேஹம் யோத்ரு காமானவஸ்திதான் கைர்மயா சக யோத்தவ்யம் அஸ்மின் ரண சமுத்யமே யோத்ஸ்யமானான வேக்ஷேஹம் யயேதே அத்ர சமாகதாஹ தார்தராஷ்ட்ரஸ்ய துர்புத்தே யுத்தே ப்ரியசிகீஷவஹ.
அப்பால் இருபுறத்திலும் அம்புகள் பறக்க தலைப்படுவதற்கு முன்பாக குரங்கு கொடியை உடைய பார்த்தன் திருதராஷ்டிர கூட்டத்தாரை நோக்கி வில்லை ஏந்திக் கொண்டு கண்ணனை பார்த்து பேசலுற்றான். அர்ஜுனன் சொல்லுகிறான், அச்சுதா, படைகள் இரண்டிற்கும் நடுவே என் தேரை கொண்டு நிறுத்துவாயாக. சமரை விரும்பி நிற்கும் இவர்களை நான் பார்க்க வேண்டும். இந்த போர் தொடக்கத்தில் என்னோடு போர் செய்ய கடவோர் யார்? கெட்ட மதிகொண்ட துரியோதனனுக்கு பிரீதி செய்யும் வண்ணம் இங்கு போர் செய்ய திரண்டு நிற்போரை நான் காண விரும்புகிறேன் என்றான்.
சஞ்சய உவாச ஏவ முக்தோ ரிஷிகேஷ குடாகேஷேன பாரத சேனையோருபயோர் மத்யே ரோத்தமம் பீஷ்மத்ரோண பிரமுகதஹ சர்வேஷாம் ச மஹீக்ஷிதாம் உவாச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருன் இதி.
சஞ்சயன் சொல்லிக் கொண்டு வருகிறான், கேளாய் திருதராஷ்டிர மன்னரே, இங்கனம் பார்த்தன் உரைத்தது கேட்ட கண்ணன் மிகவும் மேன்மை கொண்ட தேரை இரு படைகளுக்கும் இடையே கொண்டு போய் நிறுத்தினான். பீஷ்மனுக்கும் துரோணருக்கும் மற்ற எல்லா வேந்தருக்கும் எதிரே தேரை நிறுத்திக் கொண்டு பார்த்தா இங்கு கூடி நிற்கும் கௌரவரை பார் என்றான்.
பித்ருநத பிதாமஹான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ருன் புத்ரான் பௌத்ரான் சகீம்ஸ்ததா ஸ்வசுரான் சுஹ்ருதஶ்சைவ சேனயோருபயோரபி தான் சமீக்ஷ்ய சகௌண்டேயஹ சர்வான் பந்தூன் அவஸ்திதான்.
அங்கு பார்த்தன் தன்னுடைய தந்தையரும் பாட்டன்மாரும் குருக்களும் மாதுலரும் அண்ணன் தம்பிகளும் மக்களும் பேரரும் தோழர்களும் நிற்பது கண்டான். அங்கனமே மாமன்மாரும் நண்பர்களும் உறவினர் எல்லோரும் இரு படைகளிலும் நிற்க கண்டு குந்தி மகனாகிய பார்த்தன் மிகவும் இரக்கமுற்றவனாக துயருடன் பேசத் தொடங்கினான்.
கிருபயா பரயா விஷ்டஹ விஷீதன்னிதம் அப்ரவீத் அர்ஜுன உவாச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்ஸும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி வேபதுஷ்ச ஷரீரே மே ரோம ஹர்ஷஶ்ச ஜாயதே காண்டீவம் ஸ்ரம்ஸதே ஹஸ்தாத் த்வச்சைவ பரிதஹ்யதே நச ஷக்னோம் யவஸ்தாதும் ப்ரமதீவ ச மே மனஹ நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேஷவ நச ஶ்ரேயோ நு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாஹவே.
அர்ஜுனன் சொல்லுகிறான், கண்ணா, போர் செய்ய வேண்டி இங்கு திரண்டு நிற்கும் சுற்றத்தார்களைக் கண்டு என் அவயவங்கள் சோர்கின்றன, என் வாய் உலர்கிறது, என் உடம்பு நடுங்குகிறது, மயிர் சிலிர்க்கிறது, காண்டீவம் என் கையிலிருந்து நழுவுகிறது, உடம்பில் எரிச்சல் உண்டாகிறது, என்னால் நிற்க முடியவில்லை, என் மனம் சுழல்கிறது. கேசவா, விபரீதமான சகுனங்கள் பல காண்கிறேன். போரிலே சுற்றத்தாரை மடிப்பதில் எனக்கு நன்மை தெரியவில்லை.
நகாங்க்ஷே விஜயம் கிருஷ்ண நச ராஜ்யம் சுகானி ச கிம் நோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகை ஜீவிதேனவா யேஷாம் அர்த்தே காங்க்ஷிதம் நஹ ராஜ்யம் போகா சுகானி ச தயிமே வஸ்திதா யுத்தே பிராணாம் த்யக்த்வா தனானி ச ஆச்சாரியாஃ பிதரஃ புத்ராஃ ததைவ ச பிதாமஹாஃ மாதுலா ஸ்வசுராஃ பௌத்ராஃ ஷ்யாலா சம்பந்தினஸ்ததா ஏதான் நஹந்து மிச்சாமி க்ரதோபி மதுசூதன அபி த்ரைலோக்ய ராஜ்யஸ்ய ஹேதோஃ கிம் நு மஹீ க்ருதே.
கண்ணா, நான் வெற்றியை விரும்புகிறேன், ராஜ்யத்தையும் இன்பங்களையும் வேண்டுகிறேன். கோவிந்தா, நமக்கு ராஜ்யத்தால் ஆவதென்ன, இன்பங்களால் ஆவதென்ன, உயிர் வாழ்க்கையினால்தான் ஆவதென்ன? யாவர் பொருட்டு நாம் ராஜ்யத்தையும் போகங்களையும் இன்பங்களையும் விரும்புகிறோமோ அவர்கள் உயிரையும் செல்வங்களையும் துறந்தோராய் இங்கு வந்து நிற்கிறார்கள். குருக்களும் தந்தையரும் மக்களும் பாட்டன்மாரும் மாதுளரும் மாமன்மாரும் பேரரும் மைத்துனரும் சம்பந்திகளும் இங்குள்ளனர். மதுசூதனா, நான் கொல்லப்படினும் இவர்களை கொல்ல விரும்புகிறேன். மூ உலகின் ஆட்சி பெறுவதற்காகவும் இதை நான் செய்ய மாட்டேன், பூமியின் பொருட்டு செய்வேனா?
கா பிரீதி ஸ்யாத் ஜனார்தன பாபமேவாஶ்ரயேதஸ்மாத் அத்வைதானாததாயினஹ தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்ட்ரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஸ்யாம மாதவ யத்யப்யேதேன பஷ்யந்தி லோபோபஹத சேதஸஹ குலக்ஷய க்ருதம் தோஷம் மித்ரத்ரோஹே ச பாதகம் கதம் நஜ்ஞேயம் அஸ்மாபிஹி பாபாதஸ்மான் நிவர்த்திதும் குலக்ஷய க்ருதம் தோஷம் ப்ரபஷ்யத்பிர் ஜனார்தன.
ஜனார்தன, திருதராஷ்டிர கூட்டத்தாரை கொன்று நாம் என்ன இன்பத்தை அடையப் போகிறோம்? இந்த பாதகரை கொள்வதால் நமக்கும் பாபமே வந்து சேரும். ஆகையால் சுற்றத்தாராகிய திருதராஷ்டிர வர்க்கத்தாரை கொள்வது நமக்கு தகாது. மாதவா, பந்துக்களை கொன்றவின் நாம் இன்பமுற்று இருப்பது எப்படி? அவாவின் மிகுதியால் அறிவிழந்த இவர்கள் குலத்தை அழிப்பதில் விளையும் தீங்கையும் நண்பருக்கு சதி செய்வதில் உள்ள பாதகத்தையும் காண்கிறர். ஆயினும் குலநாசத்தால் ஏற்படும் குற்றத்தை உணர்ந்த நாம் இப்பாவத்திலிருந்து விலகும் வழியை அறியாது இருப்பதென்ன?
குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சநாதனாஹ தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னம் அதர்மோபிபவத்யுத அதர்மாபிபவா கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்த்ரியஹ ஸ்த்ரீஷு துஷ்டா சுவாஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கரஹ சங்கரோ நரகாயைவ குலக்ரானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹ்யேஷாம் லுப்த பிண்டோதக க்ரியாஹ தோஷைரேதே குலக்ரானாம் வர்ண சங்கர காரகைஹி உத்ஸாத்யந்தே ஜாதி தர்மாஹ குல தர்மாஶ்ச சாஸ்வதாஹ உத்ஸன்ன குல தர்மாணாம் மனுஷ்யாணாம் ஜனார்தன நரகே நியதம் வாஸஹ பவதீத்யனு சுஷ்ரும.
குல நாசத்தால் இன்றும் உள்ள குல தர்மங்கள் அழிகின்றன. தர்மம் அழிவதனால் குலம் முழுவதையும் அதர்மம் சூழ்கிறது என்றோ? கண்ணா, அதர்மம் சூழ்வதால் குலஸ்திரீகள் கெட்டுப்போகிறார்கள். வருஷ்டி குல தோன்றலே மாதர் கெடுவதால் வர்ண குழப்பம் உண்டாகிறது. அக்குழப்பத்தால் குலத்தார்க்கும் அதனை அழித்தார்க்கும் நரகம் ஏற்படுகிறது. இவர்களுடைய பித்ருக்கள் பிண்டமும் நீரும் இன்று வீழ்ச்சி பெறுகிறார்கள். வர்ண குழப்பம் உண்டாகும்படி குலக்கேடர் செய்யும் இக்குற்றங்களால் ஜாதி தர்மங்களும் தொன்று தொட்டுள்ள குல தர்மங்களும் கெட்டுப்போகின்றன. ஜனார்தனா, குல தர்மங்கள் விடுபட்டு போன மனிதருக்கு எக்காலம் நரகத்தில் வாசம் என்று கேள்விப்படுகிறோம்.
அகோ பதமகத் பாபம் கர்த்தும் வியவசிதாவயம் யத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனமுத்யதாஹ.
அன்றோ அரச இன்பத்தை விரும்பி சுற்றத்தாரை கொல்ல முற்படும் நாம் பெரும் பாவம் செய்ய தலைப்பட்டோம்.
யதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திர பாணயஹ தார்த்தராஷ்டாரணே ஹன்யுஹ தன்மே க்ஷேமதரம் பவேத்.
கையில் ஆயுதம் இல்லாமல் எதிர்க்காமல் நிற்கும் என்னை இந்த திருதராட்ட கூட்டத்தார் ஆயுத பாணிகளாக நின்று போரில் கொன்றுவிட்டாலும் அது எனக்கு பெரும் நன்மையே.
சஞ்சய உவாச ஏவ முக்வார்ஜுனஸ் சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சசரம் சாபம் சோகசம் விக்ரமானசஹ.
சஞ்சயன் சொல்லுகிறான், செருக்களத்தில் இவ்வாறு சொல்லிவிட்டு பார்த்தன் அம்புகளையும் வில்லையும் எரிந்து போட்டு துயரில் மூழ்கிய மனத்தவனாக தேர்பீடத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டான்.
ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபநிஷத்சு ப்ரஹ்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அர்ஜுன விஷாத யோகோ நாம பிரதமோத்யாயஹ.
ப்ரஹ்ம வித்யை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை என்னும் உபனிஷத்தின்கள் அர்ஜுன விஷாத யோகம்.